கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. ஏழாம் அத்தியாயம், தப்பி ஓடிவிடு. தஞ்சை கோட்டையின் பாதாள சுரை வந்தியத்தேவனுக்காக கட்டப்பட்டது அன்று. அவன் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அதை காரிய நிமித்தம் அமைத்தார்கள். அரசியலில் வேண்டாதவர்களை அங்கு கொண்டு அடைத்தார்கள். பகை நாட்டி நின்று கைப்பற்றி வந்த முக்கியமானவர்களை அதில் அடைத்து வைத்தார்கள். பாதாள சிறை பிரம்மாண்டமானதாக முன்பு ஒரு காலத்தில் இருந்தது. சிவநேச செல்வர் கண்டராதித்த சோழர் அந்த கொடுங்கோன்மையை சகியாமல் அந்த சிறைச்சாலையை மூடிவிட கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டபடி பாதாள சிறை முழுமையும் மூடப்படாது போயினும் வேங்கை வாழ் கொட்டடியும் மற்ற சிறு அறை ஒன்றும் அப்படியே தம் பெயரும் பெருமையும் மாறாமல் இருந்து வந்தன. கோட்டை பொறுப்பாளியாக இருந்த சிறிய பழுவேட்டரையரும் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரும் தங்கள் செயல்களுக்கு இடையூறாக இருப்பவர்களை பயமுறுத்த அந்த பாதாள சிறையை பயன்படுத்தி வந்தனர். பெரிய பழுவேட்டரையருக்கு பிறகு தனாதிகாரியாக பொறுப்பு ஏற்றதும் நாணய சாலை முழு மூச்சோடு வேலை செய்ய தொடங்கிய போது சுற்றி உள்ள இடங்களையும் பண்டக சாலையையும் நிலவரை பக்க சுவர்களையும் பழுது பார்த்தார். பாதாள சிறையில் எவரும் அடைப்பட்டில்லை. அதற்கடுத்து அறையில் வேங்கை ஒன்று கர்ஜித்த வண்ணம் இருக்கும். இரண்டு வேங்கைகள் அந்த தனியிடத்தில் ஆட்சி செலுத்தியதை சிறிய பழுவேட்டரையர் அறிவார். ஒரு வேங்கை நோய் காரணமாக திடீரென்று இறந்துவிட்டது. ஒரு முறை அவர் நின்று தனிப்பட்ட வேங்கையின் உருமலை கேட்டபோது அவர் கண்களில் நீர் தழும்பியது. அவர் சகோதரர் பெரிய பழுவேட்டரையரின் பார்வையில் வேங்கையின் கொடூரம், உருமும் போது வேங்கையின் சீற்றம், அவர் சிந்தனையோடு மேல் மாடத்தில் உலாவும் பொழுது வேங்கையின் கம்பீரம் இருக்கும். இப்பொழுது அந்த வேங்கை எங்கே? கூண்டிலே ஒரு வேங்கை, சோழ நாட்டிலும் ஒரு வேங்கை. ஆம், புலிக்கொடியின் பெருமை தாழாது பறக்க வேண்டுமானால் இந்த வேங்கையின் வலிமை குன்றாதிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வார். வேங்கையின் கூண்டை பழுது பார்த்து பல காலமானதால் மிக மோசமான நிலையில் இருப்பதை சிறிய பழுவேட்டரையர் பார்த்ததும் அவர் உடனே கூண்டை செப்பனிட கட்டளையிட்டார். அப்போது அடுத்து இருந்த பாதாள சிறைக்கும் அதிர்ஷ்டம் அடித்தது. பாதாள சிறை புதுப்பிக்கப்பட்ட முகூர்த்தம் வல்லவரையன் வந்தியத்தேவனுக்கு இடமளித்தது. முன்பு ஒரு முறை அவன் அந்த சிறையில் பழுவேட்டரையரின் விருந்தினராக தங்கியிருந்திருக்கின்றான். சொல்லிக் கொள்ளாமல் காவலர் கண்களில் பொடியை தூவிவிட்டு ஓடிவிட்டிருக்கின்றான். அப்போதைக்கும் இப்போதைக்கும் அவனிடம் எவ்வளவோ வித்தியாசம். அப்போது சோழ அரசு குடும்பத்தாருள் ஒவ்வொருவரும் அவனை அன்பு இதயத்தோடு நோக்குவர், இனிய சொல் கூறி வரவேற்பர். செம்பியன் மாதேவியார் என்ன, மலையமான் மகள் என்ன, குடும்பாளூர் சிற்றரசர் என்ன, எல்லோரும் நல்லி தயத்துடன் விளங்கினார்கள். அவர்களை கூறப்போவானேன், சோழ நாட்டை ஆளும் மன்னர் மதுராந்தக சோழ தேவருக்கு மட்டும் அந்த காலத்தில் அவனை கண்டால் கசப்பா? அவர் என்ன செய்வார்? சோழ அரசியல் அவ்விதம் அமைந்திருக்கிறது. மந்திரி மண்டலத்தாரும் ஊர் சபையாரும் ஐம்பெரும் குழுவினரும் கூடியிருந்த மன்றத்தில் எல்லோரும் தலையை ஆம் ஆம் குற்றவாளியே என்று கூறும் போது தனாதிகாரி நடுநாயகமாக வீற்றிருந்து குற்றவாளிக்கு விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்க துடிக்கும் போது படைத்தலைவர் பார்த்திபேந்திரன் குற்றத்தை நிரூபிக்க படபடப்பாக பேசும் போது செம்பியன் மாதேவியால் திரு வயிறுதித்த செம்மல் மதுராந்தக சோழ தேவர் என்ன செய்வார்? அவர் செய்தது இதுதான். நாச்சந்தியில் வந்தியத்தேவனை கழிவில் ஏற்றாமல் ஆயுள் தண்டனை அளித்து பாதாள சிறையில் தள்ளியது. கழிவில் ஏற்றி இருக்கலாம், அப்படி செய்திருந்தால் நாம் ஒருவரையும் பார்க்க மாட்டோம். தம்பி தம்பி என்று கூப்பிடும் அருண்மொழிவர்மரை காண மாட்டோம். வானர் குலத்து வீரரை என்று அழைக்கும் இளைய பிராட்டியை காண மாட்டோம். வேண்டியவர் வேண்டாதவர் எவரையுமே கண் எடுத்து பார்க்க மாட்டோம். நமக்கு அவர்கள் தெரிந்தாலும் அவர்களுக்கு நாம் புலப்பட மாட்டோம். இப்பொழுது மட்டும் என்ன, பாதாள சிறைக்கு யார் வருகின்றார்கள்? நாள்தோறும் வரும் அதே காவல்காரன். சோறு கொண்டு வரும் பாத்திரத்தை கொடுப்பது, பிறகு அதை எடுத்து போவதுமாக கடமையை வழுவாமல் செய்து வருபவன். அவன் வாழட்டும், அவன் வராவிடில் இந்த இடம் கொடும்புலி காட்டை விட எந்த விதத்திலும் தாழ்ந்ததன்று. ஏன் இதை காடு காடகம் என்று கூறக்கூடாது? நன்றாக கூறிக்கொள்ளலாம். நம்மை தடுப்பவர் எவர்? காவல்காரனும் போய்விட்டால் இந்த இடத்து தனி அமைதியை புலியின் கர்ஜினையை தெளிவாக எடுத்து காட்டும். எப்போதாவது வவ்வால்கள் பறந்து ஓடும். தப்பித்தவரை குளிர்ந்த காற்று ஒருமுறை விஜயம் செய்து மேலே உள்ள சாளரத்தின் வழியே தப்பி போகும். அன்று பரமசுகம்தான். அவன் எதையும் சர்வசாதாரணமாக நினைக்கும் தன்மையை இளம் வயது நின்றே வளர்த்து விட்டவன். அவன் ஜாதக விசேஷமே தனி. திடீர் என முன்பின் அறியாதவர்கள் அறிமுகம் ஏற்பட்டு அவர்களால் வானலாவ புகழ்தலுக்கு ஆளாகி பெருமை பிடிபடாமல் வான மார்க்கத்தில் சஞ்சரிப்பான். திடீர் என கீழே தள்ளப்படுவான். அவன் எதிரே மலை போல் இடர் நிற்கும். இம்முறை வானர் குலத்து வீரன் தொலைந்தான் என்று என்ன தோன்றும்? புன்முறுவல் பூத்தபடி அந்த வீரன் இடையூற்றை நொடியில் கடந்து வந்து நிற்பான்.
நடுக்கடலில் வீழ்ந்து உயிருக்கு மன்றாடி தவித்தானே, அதை விடுவா பேராபத்து வந்திருக்கிறது. அப்போது அருண்மொழிவர்மர் காப்பாற்றினார். இப்போது அந்த ஆபத்துதவி எங்கே? அவனுக்கு அதுதான் புரியவில்லை. நாகைப்பட்டினத்தில் இருந்து நாவாயில் ஏறி வெளிநாடு சென்றாரே, இன்னும் அவர் வரவில்லை. வந்திருந்தால் அவர் என்னை பற்றி அறிய முற்பட்டிருக்க மாட்டாரா? ஒருவேளை வராமல் இருந்திருந்தாலும் என்னை பற்றிய செய்தியை அவருக்கு அறிவித்திருக்க மாட்டார்களா? அதை கேட்டவுடன் அவர் ஓடோடி வந்திருக்க மாட்டாரா? என்னை காப்பாற்ற என்று இல்லாவிடனும் அவர் அன்று எல்லோர் எதிரிலும் தெரிவித்த கருத்து என்னாவது? ஆதித்த கரிகாலர் இறந்த மறுநாளே அவரை கொன்றவர் எவர் என்று கேட்டு நாடே துடித்து எழுந்தது. அந்த இடத்தில் இருந்தது நான் தான். என்னை பிடிக்காதவர்களும் அருண்மொழி அரசு பீடம் ஏறக்கூடாது என்ற எண்ணமுள்ளவர்களும் தான் நான் குற்றவாளி என்று முணுமுணுத்தனர். அப்போது அருண்மொழிவர்மன் எழுந்து கூறினார்,
வந்தியத்தேவன் இந்த நாட்டிற்கு உதவி செய்ய வந்தவன். அவன் இக்கொடுங்குற்றத்தை செய்திருக்க மாட்டான் என்று உறுதியோடு கூறுகிறேன். அவன் மீது அபாண்டமாக பழி சுமத்தாதீர்கள். என் சகோதரனை கொன்றவனை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை என்னுடையது.
அதனால் அந்த தன் சொல்லை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவாது வந்திருக்க வேண்டாமா? யாரை நொந்து கொள்வது என்று எண்ணி எண்ணி சோர்வுற்று பிறகு எதை பற்றியும் எண்ணாமல் இருந்து விடுவான். ஆனால் ஒன்றை மட்டும் அவனால் மறக்க முடியவில்லை. அதுதான் கவலை கொண்டிருப்பவன் கவலையை போக்கும் மந்திரம். அது புது கவலையை அளித்தாலும் அதன் நினைவே பேரின்பத்தை அளிக்கும் சக்தி. கோடி செம்பொன்னையும் குபீர ஐஸ்வர்யத்தையும் குவளையம் ஆளும் பெருமையையும் துச்சமாக ஏறிய வல்ல பலம் கொண்ட அந்த மூன்றெழுத்து அதுதான் காதல். காதலா வந்தியத்தேவா? அப்படி கூட நீ நினைத்தது உண்டா? பார்க்கும் பெண்கள் இடத்தில் எல்லாம் அந்த மந்திர சக்தியை பயன்படுத்திக் கொள்ள தயங்காதவனாயிற்றே. சே, என்ன அப்படி எண்ணிவிட்டீர்கள்? பொன்னி பாயும் தீரத்திலே எதை பார்த்தாலும் பேரழகு. அழகை கண்டு மயங்கி அசையாது நிற்பது காதலா? வீரநாராயணபுரத்து ஏரியின் 32 கால்வாய்கள் வழியாக நீர் சுழன்று ஓடுவதைக் கண்டு மயங்கி நின்றே. தன் இரு கரைகளிலும் சோலை நல்லாள் துணையிருக்க நெளிந்து ஓடும் பொன்னியின் பேரழிலில் மயங்கியிருக்கின்றேன். சிற்பத்திலே மயங்கியிருக்கின்றேன். சோலையில் தெரியும் வண்ண மயில் கண்டு மயங்கியிருக்கின்றேன். அரண்மனையில் வளர்க்கப்படும் கூண்டிக்கிளியின் மழலையில் மயங்கியிருக்கின்றேன். அவ்வளவுதானா? உன் நெஞ்சை தொட்டு கூறு. சோழ நாட்டு கட்டிலங்கண்ணியர் எவரை கண்டும் நீ பல்லை இழித்ததில்லையா? ஏன் மௌனமாயிருக்கிறாய்? இங்கே யார் இருக்கின்றார்கள்? யார் வரப்போகின்றார்கள்? சொல்லு. ரொம்பவும் நேரடியாக கேட்டதற்காக கோபமா? உடைவாளுக்கு பதிலாக மன்மதனின் மலர் அம்பை சுமந்து கொண்டு எவர் மீதாவது குறிபார்த்தாயா? வந்தியத்தேவன் தனக்குள்ளே நகைத்துக் கொண்டான். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை இப்போது நினைவுபடுத்திக் கொள்வானேன்? இருந்தாலும் அந்த கேள்வியிலும் பொருள் இல்லாது இல்லை. தன் மீது மலர்பானத்தை எய்து சிக்க வைக்க முயன்றவர்களும் உண்டு. அப்போது அரசாங்க கடமை ஒன்று இருந்ததால் அவன் மலர்பான விளையாடலில் இறங்கவில்லை. ஆனால் அரசாங்க செய்தியை விரைவாக கொண்டு செல்ல உத்தரவிட்ட அதிகாரியே அவன் மீது அம்பை வீசிய போது ஆதித்த கரிகாலரின் சகோதரி குந்தவைக்கு ஓலை எடுத்துக்கொண்டு கிளம்பிய வேளை தொடர்ந்து ஓலை சுமக்கும் பணியாகவே வந்தது. குந்தவையிடம் இருந்து அச்சமயம் ஈழத்தில் இருந்த அருண்மொழிக்கு அவசர செய்தி எடுத்து போகும் பணி ஏற்பட்டது. அதனோடு குந்தவையின் புரிந்து கொள்ள முடியாத கூறிய விழி தன் இதயத்தில் எழுதிவிட்ட காவியத்தையும் அல்லவா சுமந்து செல்ல நேர்ந்தது. இதயத்து காவியத்தை அவ்வப்போது புரட்டுவான். எவராலும் புரிந்து கொள்ள முடியாத குந்தவையின் வேல் விழிகள் எழுதிய அந்த வரிகளை தன்னால் மட்டும் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு சமயம் குந்தவையின் மோகன புன்முறுவல் அவன் கண்கள் வழியாக இதயத்துக்கு ஓலை அனுப்பும். ஒவ்வொரு சமயமும் நேரடியே உரையாட நேரும் போது அவள் பேச்சுக்கள் முன்பு ஆக்கிய ஓலைகளுக்கு பொருள் விளக்க முற்படும். ஆனால் அவன் எல்லாவற்றையும் இதயத்தை விட்டு அழிக்காமல் வைத்திருந்தான். அருண்மொழிவர்மர் அவ்வப்போது குறும்பாக பேசுவது அவனுக்கு உடல் எங்கும் வேதனை எடுத்து பூசும். அவன் அந்த காதல் எனும் காவியத்துக்கு பொன் மாளிகையில் குந்தவையை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காத போது மாளிகையே கட்டிவிட்டான். சீக்கிரமாக பொற்கலசம் வைக்க வேண்டியதுதான் மீதி. அதற்குள் தான் அந்த பேரிடி வந்ததே. குந்தவை பிராட்டியிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொள்ளாமல் பார்த்திபேந்திரனை பின்தொடர்ந்து விட்டானே வந்தியத்தேவன். அப்போது அதை அவ்வளவு பயங்கரமாக நினைக்கவில்லை. எளிதில் குற்றத்தை நிரூபித்து வந்துவிடலாம் என்று எண்ணினான். ஆனால் நிலைமை வேறு விதமாக இருந்தது. சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து உரிமை மிக்கவனும் தலைப்பிள்ளையுமான ஆதித்த கரிகாலனை கொன்றவனை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்றே எல்லோரும் துடித்துக் கொண்டிருந்தனர். குற்றவாளி சிக்கிவிட்டான், ஆதாரங்கள் அசைக்க முடியாமல் இருக்கின்றன என்றவுடன் எல்லோரும் வழக்கை ஆவலோடு எதிர்பார்த்தனர். குந்தவை தேவியால் எப்படியாவது தனக்கு விடுதலை வாங்கி தந்துவிட முடியும் என்று முதலில் எண்ணியிருந்த அவனுக்கு சோழ நாட்டு வழக்கு விசாரணை முறை அமைப்பும் விதமும் எண்ணத்தை மாற்ற செய்தன. விசாரணை நடக்கும் இடத்திற்கு கூட குந்தவையும் மற்றும் எந்த பெண்களும் அனுமதிக்கப்படவில்லை என்பது அவன் அறிவானா? அந்த நிலையில் குந்தவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. முன்பே திட்டமிடப்பட்ட செயல் என்று அவள் அறிவாள். உறையூரில் படகை விட்டு இறங்கிய உடனேயே வந்தியத்தேவனிடம் பார்த்திபேந்திரன் அரசரின் ஓலையை நீட்டினான். சிறிது காலமாக எங்கும் பரவி வந்த வதந்தியின் நின்று தன் மீது ஆதித்த கரிகாலரின் கொலை குற்றத்தை சுமத்த பலர் முயல்கின்றார்கள் என்பதை அவன் அறிவான். சுந்தர சோழரின் கட்டளை என்ற போதுதான் அவனுக்கு வேதனை இதயத்தை அழுத்தியது. குந்தவை எப்படியும் தந்தையிடம் சென்று அது குறித்து விவரம் அறிவாள் என்று அவன் எண்ணினான். ஆனால் குந்தவையால் அதை நிரூபிக்க முடியவில்லை. பொன் மாளிகையில் பேச்சு மூச்சற்று படுத்திருந்த சுந்தர சோழர் சக்கரவர்த்தி நாடே துயரில் மூள உயிர் நீத்தார். மதுரை கொண்ட கோ ராசகேசரி வர்மன் என்றும் பாண்டியனை சுரம் இறக்கின பெருமான் எனவும் பெயர் பூண்ட இரண்டாம் பராந்தகரான சுந்தர சோழ சக்கரவர்த்தி காஞ்சி பொன் மாளிகையில் ஆதித்த கரிகாலன் ஆசையோடு கட்டிய மாளிகையில் மீளா துயில் கொண்டார். அதைவிட்ட துயர் தரும் செய்தி என்னவென்றால், கடந்த பல ஆண்டுகளாக அல்லும் பகலும் அரசரை இடைவிடாது காத்து அவர் மேல் உயிரையை வைத்திருந்த மலையமான் திருக்குமாரி அரசி வானவன் மாதேவியார் அரசரோடு உடன்கட்டை ஏறினாள். இரு பெரும் துயரங்களும் எங்கும் சூழ்ந்தன. இப்பெரும் அரச குடும்ப துயரை எண்ணி மற்றவர் இருக்கும் போது வானவர் குலத்து வந்தியத்தேவனை யார் நினைப்பார்கள்? வழக்கு அரசு சபையில் நடக்கும் வரையில் வந்தியத்தேவன் சிறையில் வாடினான். பயத்தை விட்டொழித்தான், கவலையை விட்டொழித்தான், புன்மரவலோடு தண்டனையை ஏற்க காத்திருந்தான். மரண தண்டனையை அவன் எதிர்பார்த்தான். ஆனால் ஆயுள் தண்டனை தான் அவனுக்கு கிடைத்தது. என்றாவது ஒரு நாள் அரண்மொழியையும் குந்தவையையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்ததாவது நீண்ட ஆயுளை என களி ஆண்டமுனை என்று வேண்டுவான். அவனுக்கு அந்த இடம் பிடித்திருந்தது. அந்த குறுகிய அறையில் அவன் குறுக்கும் நெடுக்கும் அலைவான். உயர மேடையில் நின்று கீழே தொப்பென்று குதிப்பான். அவனுக்கு தெரிந்த பாடல்களை பாடுவான். உணவு கொண்டு கொடுக்கப்பட்ட தட்டை வைத்துக் கொண்டு தாளம் போடுவான். தாளத்தை கேட்டவுடன் வேங்கையின் உருமல் நின்றுவிடும். சமுத்திர கோஷம் போன்ற வெங்கையின் கர்ஜினியை கேட்டு பழகி போன அவனுக்கு ஒரு நொடி அக்குரலை கேட்காது போனாலும் சரிப்படாது. சோழர் குல காவலரே, ஏன் உங்கள் சங்கீதத்தை நிறுத்திவிட்டீர்கள்? என் பாடலை ரசிப்பதாலா அல்லது கேட்க சகிக்கவில்லையா? நீ பேச மாட்டாய், நீ ஏன் பேசுவாய்? நீயும் நானும் ஒருவித குற்றத்தை செய்ததற்காக இங்கு வாழ்நாள் முழுமையும் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நீ காட்டிலே கம்பீரமாக சுதந்திரமாக அலைந்தாய், அதுதான் காரணம் என்று கூறி கடகடுவென்று நகைப்பான். இப்போதும் வேங்கை உருமம் இல்லை, சோர்வடைந்து உறங்குகிறது போலும். ஆனால் அது என்ன பெருச்சாளி பிரண்டுவது போல் ஓசை. ஓசை வந்த திசையை பார்த்தான். அடுத்து பக்கத்து சுவரில் இருந்துதான் ஓசை வருகிறது. அங்கே என்ன இருக்கிறது, யாருக்கு தெரியும்? வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான். தொடர்ந்து சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சுவரில் காதை வைத்து கேட்டான். யாரோ மறுபக்கம் சுவரை இடிக்கின்றார்கள். ஏன் இடிக்கின்றார்கள்? யார் இடிக்கின்றார்கள்? வந்தியத்தேவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. யாராயிருந்தாலும் எந்த ராஜாவாயிருந்தாலும் தானே உள்ளே வருகிறார் என்று அவன் அறையின் மூலையை பார்த்து கொண்டிருந்தார். அந்த மூலையில் சிறு குன்றை போல் காரை கட்டிகள் சேர்ந்திருந்தன. அவன் சிறைச்சாலைக்குள் நுழைந்த சில நாட்கள் கழித்து எவ்வளவு நாட்களை கழிக்கின்றோம் என்பதை அறிய ஒரு உபாயத்தை வைத்துக் கொண்டான். கற்பாறைகளை ஒன்றாக அமைத்து கட்டப்பட்டது சிறைச்சாலை. ஒவ்வொரு பாறையின் இடைவெளிக்கும் சுண்ணாம்பு காரை வைத்து பூசியிருந்தார்கள். அதை முயன்று பெயர்த்தால் சில இடங்களில் காரையின் ஒரு பகுதி கையோடு வந்துவிடும். அதை பல சிறு சிறு பகுதிகளாக உடைத்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்று என்று மூளையில் போட்டு வந்தான். 1, 2, 10, 100 என்று முதலில் எண்ணி வந்தான். அவனுக்கு அலுப்பு ஏற்பட்டு விட்டது. 2 நாளைக்கு சேர்த்து போடவும் தொடங்கினான். அவை சிறு குன்று போல் மூளையில் சேர்ந்து விட்டன. அவை என்ன, 1000, 2000 இருக்குமா? யார் எண்ணுவது? எவ்வளவு நாட்கள் என்று எண்ணி யாருக்கு என்ன பயன்? பாறையை பெயர்க்கும் சப்தம் அன்று நின்றிருந்தது. அன்று திடீர் என பாறை நகர்த்தப்படும் ஓசை கேட்டது. 1, 2, 3 பாறைகளை யாரோ மெல்ல மெல்ல எடுத்து விட்டார்கள். அப்பப்பா, அந்த ஆள் பலசாலியாகத்தான் இருக்க வேண்டும். வந்தியத்தேவன் அமர்ந்தவாறு மௌனமாக நடக்கப் போவதை கவனித்த வண்ணம் இருந்தான். மிகவும் சிரமப்பட்டு அந்த இடுக்கு வழியாக பரமேசுவர இருமுடி சோழ பிரமாதிராஜன் வந்து கொண்டிருந்தான். பழுவூர் அருகே உள்ள காட்டில் சந்தித்தோமே அதே ரவிதாசனான பஞ்சவன் பிரமாதிராஜன், சோமன் சாம்பவன் ஆகியவர்களுடைய சகோதரன் பரமேஸ்வரன், நாணய அச்சு சாலையில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக பலகாலமாக பணியாற்றுகின்றான். அச்சு சாலையில் பணியாற்றுபவர்கள் அடிக்கடி வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவது இல்லை. வாரத்தில் 1 நாள்தான் அவர்கள் வீடு செல்ல முடியும். அப்போது ஒற்றர்கள் அவர்களை பின்தொடர்வர். பரமேஸ்வரனை ஒருவரும் சந்தித்ததே கிடையாது. அவன் நீண்ட காலமாக பொக்கிஷ சாலையிலும் பண்டக சாலையிலும் கணக்கெழுதும் வேலை பார்த்து வந்தான். சிறிய பழுவேட்டரையர் காலத்தே அச்சு சாலைக்கு மாற்றப்பட்டான். அவன் திட்டமே தனி. பரமேஸ்வரனை வந்தியத்தேவனுக்கே தெரியாது. ஆனால் வந்தியத்தேவனது ஒவ்வொரு நடவடிக்கையையும் அவன் அறிவான். வந்தியத்தேவனை போன்ற திறமையும் தீரமும் உள்ள இளைஞர்கள் இப்படி சிறையில் வாடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் அந்த இடைவெளி வழியாக வந்தவுடன் வந்தியத்தேவன் ஒரு கணம் அவனையே உற்று நோக்கிவிட்டு ஒருவரை திடீரென்று யார் இவர் என்று கேள்விகளை கேட்டு திகைக்க வைக்க கூடாது என்ற எண்ணத்தில், ஐயா வருக வருக, உங்கள் வரவு நல்வரவாகுக என்று நகைத்தவாறு வரவேற்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.